இயேசு நாமத்தினாலே கண்களை மூடி மௌனமாக ஜெபம் செய்வோம். இந்த இல்ல ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆமீன். இந்த இல்லாராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை துதிக்கும்படியாக துதிகிதங்கள் பாடல் புத்தகத்திலிருந்து பாடல் எண் 5வது பாடல், பிதாவின் உலகில் என்கின்ற பாடலை பாடுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் மத்தியிலே பேசுகிறேன். இன்றைய தினத்திலே நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதியானது சங்கீதம் 85 அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் இங்கே பார்க்கிறோம், சங்கீதம் 85 அதிகாரத்திலே 1-13 வசனங்கள் வரை வாசிக்க கேட்போம். இயேசுவின் நாமத்தினாலே வாசிக்கிறேன். கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். உமது உக்கிரகத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். எங்களை திருப்பிக் கொண்டு எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். எங்கள் மேல் உள்ள உமது கோபத்தை ஆறப்பண்ணும். என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீரங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கு தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பார்களாக. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறது. கிருபையும் சத்தியமும் ஒன்று ஒன்று சந்திக்கும். நீதியையும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வனாந்தரத்திலிருந்து நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். நீதி அவருக்கு முன்பாக சென்று அவருடைய அடிச்சுவடிகளின் வழியிலே நம்மை நிறுத்தும் என்பதே. ஆமேன். நாம் இப்பொழுது ஒவ்வொரு வசனங்களாக தியானிக்க இருக்கிறோம். எப்படியாய் இந்த சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, கேராகின் புத்திரர்களில் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதமாய் இது அமையப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கப்படும் பொழுது, ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய முன்பு கிடைத்த ஆசீர்வாதங்களை போலவே தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கும் பாடலாசிரியராய் இங்கே இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இதற்கு முன்னதாக எப்படி பலன் கிடைத்ததோ அதை போன்று பலன் இப்பொழுதும் தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கும் இந்த பாடலாசிரியர். அவர் சொல்லுகின்ற இந்த வார்த்தைகளை நாம் கேட்கப்படும் பொழுது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, தேவ அனுகிரகம் யாருக்கு என்று பார்க்கின்ற பொழுது பரிசுத்தர்களுக்கு தேவ அனுகிரகம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. பரிசுத்தர்களுக்கு தேவ அனுகிரகமானது இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த பரிசுத்தர்கள் எப்படியாய் தேவ அனுகிரகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பரிசுத்தவான்கள் காக்கப்படுவதையும் அனுகிரகத்தை பெற்றுக் கொள்வதையும் நாம் பார்க்கிறோம். அதை குறித்து நாம் வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியானது 89ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம் சொல்கிறது, நீரோ அவர்கள் பலத்தின் மகிமையாயிருக்கிறீர், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், பரிசுத்தவான்களுடைய கொம்பு உயரும்படியாக தேவனாகிய கர்த்தர் செய்கிறார். நீரோ அவர்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறீர் என்று தேவனாகிய கர்த்தருடைய வாக்கு தத்தம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதாய் இருக்கிறது. இஸ்ரவேலின் சீர்படுத்துதல் என்று நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலர்கள் சீர்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர் என்று சொல்லப்படுகிறது. உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவருடைய பாவத்தை எல்லாம் மூடினீர் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவனாகிய கர்த்தர் மன்னிக்கிறவராயிருக்கிறார், மனதுருகிறவராயிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் மன்னிக்கிறவரும் மனதுருகிறவருமாயிருக்கிறபடியினாலே பரிசுத்தவான்கள் காக்கப்படுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பரிசுத்தவான்கள் காக்கப்படுகிறார்கள். அதை குறித்து நாம் பார்க்கப்படும் பொழுது அது எப்படி ஆய் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு. அதாகிலும் இஸ்ரவேல் சீர்பட வேண்டும் என்பதற்காக தேவனாகிய கர்த்தர் மாற்றி அமைக்கக்கூடிய காரியங்களை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் எப்படி சீர்படுகிறது என்று நாம் பார்ப்போமாயில், இஸ்ரவேலை தேவனாகிய கர்த்தர் சீர்படுத்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலை தேவனாகிய கர்த்தர் சீர்படுத்துகிறார். அந்த தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலை சீர்படுத்தப்படும் பொழுது அந்த தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் சீர்படும்படியாய் தேவ வாக்கு தத்தத்தை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். தேவ வாக்கு தத்தம் அங்கே அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடியதாய் இருக்கிறது. அதை குறித்து நாம் பார்ப்போமாகில் ஏசையா 1:26 சொல்லுகிறது. ஏசையா 1:26 நம்மை நாம் சற்று திருப்பிக் கொள்வோம். உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன், பின்பு நீதிபுரம் என்றும் சத்தியம் நகரம் என்றும் பெயர் பெறுவாய் என்று சொல்லப்படும். இஸ்ரவேலை சீர்திருத்தக்கூடியதான ஒரு காரியத்திலே நாம் இங்கே பார்க்கிறோம். இஸ்ரவேலுக்கு சிறையிருப்பினுடைய காரியங்களை மாற்றி அமைக்கும்படியாய் தேவனாகிய கர்த்தர் செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பாவ மன்னிப்பு ஜனங்களுக்கு கிடைக்கும்படியாய் செய்கிறார். உமது அக்கிரமங்களை அடக்கிக் கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திருப்பினீர் என்று சொல்லப்படுகிறது. 3 நாம் பார்க்கிறோம் அக்கிரமங்கள் எல்லாம் மாற்றப்படுகிறது. அக்கிரமங்கள் யாவற்றையும் தேவனாகிய கர்த்தராகிய இயேசுவானவர் மாற்றி அமைக்கக்கூடியவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதை குறித்து நாம் பார்ப்போமாயில் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 2 நாம் பார்க்கிறோம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 2:2 நாம் பார்ப்போம். ஆகிய 2:5 சொல்கிறது. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். உமது உக்கிரகத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர் என்று சொல்லப்படுகிறது. அப்படியா இயேசுவானவர் எல்லா மனிதர்கள் மீது இருந்த கோபங்களையும் விட்டு திரும்பி பாவங்களை மன்னிக்கக்கூடிய மிகப்பெரிய இரட்சகராய் அவர் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக பார்க்கின்றோம் இங்கே பிரேசித்தத்து நிமித்தமாக என்று நாம் பார்க்கிறோம். எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், எங்கள் மேல் உள்ள உமது கோபத்தை ஆறப்பண்ணும் என்று பார்க்கிறோம். அது எப்படியாய் மாறுகிறது என்று சொன்னால், தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தேவனாகிய கர்த்தர் பிரயாசப்படுகிறார், நம் மீது பிரயாசித்தம் வைக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதை நாம் பார்க்கப்படும் பொழுது இங்கே ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்திலே பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்திற்கு சற்று நம்மை நாம் திருப்பிக் கொள்வோம். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3:25 வாசிப்போம். சொல்லுகிறது. அதை எப்படி சொல்லுகிறது என்பதை குறித்து நாம் பார்ப்போம். அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தாம் நீதி உள்ளவரும் இயேசுவிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், தேவனாகிய கர்த்தர் நம் மீது இரக்கம் வைக்கிறார், அவர் பொறுமையாயிருக்கிறார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அதனாலேதான் நாம் பார்க்கிறோம், எங்கள் மேலும் அது கோபத்தை ஆறப்பண்ணும். ஆம், தேவனாகிய கர்த்தர் நம் மீது வைத்திருக்கின்ற கோபத்தை ஆறப்பண்ண பின்புதான் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று இங்கே நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம். என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ச்சியாய் இருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? கர்த்தாவே, உமது கிருபை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கு, தம்முடைய பரிசுத்த வான்களுக்கு சமாதானம் கூறுவார். அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக என்று நாங்கள் பார்க்கிறோம். இங்கே நாம் பார்க்கின்ற காரியங்கள் அப்படிப்பட்டதாயிருக்கிறது. இரக்கத்தின் ஜபத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். இரக்கத்தினுடைய ஜபம், தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இரக்கத்தினுடைய ஜபத்தை நாம் இங்கே பார்க்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். இந்த இரக்கத்தின் ஜபம் எப்படிப்பட்டதாயிருக்கிறது? இரக்கத்திற்கு ஜபம் என்று சொன்னால் அந்த இரக்கத்தின் ஜபம் எப்படியா இருக்கிறது என்று நாம் பார்க்கப்படும் பொழுது, சங்கீதம் 119 சங்கீதத்திற்கு நாம் திரும்புவோம். 119 சங்கீதம், நாம் 119 சங்கீதத்திற்கு நாம் திரும்புவோம். 119 சங்கீதம், 119 சங்கீதம் 77 வசனத்தை வாசிக்கும்படியாக நாம் கேட்போம். 119 சங்கீதம் 77 வசனத்தை நாம் வாசிக்கும்படியாக கேட்போமாக. நாம் இங்கே பார்க்கிறோம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக உம்முடைய வேதமின் மனமகிழ்ச்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் அன்பான தேவஜன மக்களே, கிறிஸ்துவுக்குள்ளான அன்பு உள்ளம் கொண்ட விசுவாசிகளே, நாம் இன்றைக்கு பிழைத்திருக்கிறோம் என்று சொன்னால், நீர் உமது அடியனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக என்று 76 நாம் பார்க்கிறோம். 77 வசனம் சொல்கிறது, நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக உம்முடைய வேதம் என் மகிழ்ச்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், நம்முடைய வேதமே தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை பொதிக்கப்பட்டதாயிருக்கிறது. அவருடைய வேதம் தான் நமக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கின்றதாயிருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் மனிதன் உலகம் முழுதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று வேதம் வலியுறுத்துகிறது. அதனாலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வேதாங்கமத்தை மன மகிழ்ச்சியாய் ஏற்றுக்கொண்டு அதன்படியாய் நடக்கப்படும் பொழுது தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ ரட்சிப்பு பெற வாஞ்சியுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்கு வாஞ்சியுள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லப்படுறது. கர்த்தாவே, உமது கிருபை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்கு வாஞ்சியுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. அப்படியாக மறுபடியும் நாம் சங்கீதம் 106 திரும்புவோம். சங்கீதம் 106 சங்கீதத்திற்கு நாம் திரும்புவோம். அங்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை குறித்து நாம் தியானிப்போமாக. சங்கீதம் 106 சங்கீதத்தை நாம் திரும்புவோம். 106 சங்கீதம் 4 வசனம் சொல்கிறது, கர்த்தாவே, நீர் தெரிந்து கொண்டவர்களின் நன்மையை நான் கண்டு உம்முடைய ஜாதியின் மகிழ்ச்சியால் மகிழ்ந்து உம்முடைய சுதந்திரத்தோடே மேன்மை பாராட்டும்படிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எப்படியா இருக்கிறோம் என்று சொன்னால், கர்த்தாவே, நீர் தெரிந்து கொண்டவர்களின் என்று பார்க்கிறோம். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டவர்களுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, நீர் தெரிந்து கொண்டவர்களின் நன்மையை நான் கண்டு உம்முடைய ஜாதியின் மகிழ்ச்சியினால் மகிழ்ந்து என்று பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு தேவனாகிய கர்த்தர் தருகின்ற ஒரு மிகப்பெரிதான ஒரு இரக்கம் எப்படியா இருக்கிறது என்று சொன்னால், இங்கே பார்க்கிறோம், கர்த்தருடைய கிருபை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனாகிய கர்த்தர் நமக்கு சமாதானத்தை வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். நாம் பின்மாற்றம் விளைவுகளை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாய் இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகளிலே நாம் பார்க்கப்படும் பொழுது எப்படி மனிதன் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகளுக்காக நாம் திரும்புவோம். நீதிமொழி புத்தகத்துக்காக திரும்புவோம். நீதிமொழிகள் 14 அதிகாரத்தை நாம் பார்ப்போம். நம்மை நீதிமொழிகள் 14 அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோம். நீதிமொழிகள் 14 அதிகாரம், நீதிமொழிகள் 14 அதிகாரம் 14 வசனத்தை நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 14 அதிகாரம் 14 வசனம், பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழிகளையும் நல்ல மனுஷனாலே தன்னிலே தானும் திருப்தி அடைவான் என்று வேதம் சொல்கிறது. பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழியிலேயும் நல்ல மனுஷனாலே தன்னிலும் தானும் திருப்தி அடைவான் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கை பின்மாற்றத்திற்குரியதான காரியங்களுக்கு கடந்து போகாதபடிக்கு தேவனை நோக்கி வாஞ்சியுள்ளவர்களாய் இருக்கவும், தேவனுடைய சத்தியத்திலே நாம் நடக்கவும், சத்தியம் பூமியிலிருந்து முளைப்பிக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆம், சத்தியம் எங்கே இருக்கிறது? தேவனாகிய கர்த்தரிடத்திலே சத்தியம் இருக்கிறதா இருக்கிறது. ஆயினாலே தேவனாகிய கர்த்தர் இந்த சத்தியத்தை, சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும் என்று சொல்லப்படுகிறது. சத்தியம் பூமியிலிருந்து எப்படி முளைக்கும்? தேவனாகிய கர்த்தர் அவர் தேவனாய் இருக்கப்படும் பொழுது வானம் அவருடைய சிங்காசனமாய் இருந்து அதில் ஆளுகை செய்து கொண்டிருந்தார். இந்த ஜனங்கள் தொடர்ந்து செய்கின்ற இந்த பாவங்களின் நிமித்தமாக தேவனாகிய கர்த்தர் பூமியிலிருந்து, வானத்திலிருந்து இறங்கி இங்கே பூமிக்கு வந்து அந்த பூமிக்குரிய இந்த மனிதர்களுக்கு மத்தியிலே சத்தியத்தை, தேவனுடைய வார்த்தை என்கின்ற சத்தியத்தை போதித்தார். ஜனங்கள் யாவரும் மனம் மாறி அவருடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வழிகளிலே கடந்து சென்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும் என்று நாம் பார்க்கிறோம். ஆம், நாம் நம்முடைய தேசம் நல்ல பலனை கொடுப்பதற்கும், கர்த்தர் நன்மையானதை தருவார் என்பதை விசுவாசிப்பதற்கும், நாம் நல்ல விசுவாசிகளாகவும் நீதி அவருக்கு முன்னதாக சென்று அவருடைய அடிச்சுவட்டுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனத்திற்கு ஒப்பாக நாம் தேவனாகிய கர்த்தர் நீதியாயிருக்கிறார், நேரான வழியிலே நாம் செல்ல வேண்டும், கர்த்தருக்குள்ளான வழியிலே நாம் ஜீவிக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தருக்குள்ளான வழியிலே நாம் ஜீவிக்கப்படும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் இங்கே பார்க்கிறோம், முன்பு கிடைத்த ஆசீர்வாதங்களை போலவே தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்ற இந்த பாடல் ஆசிரியரை நாம் பார்க்கிறோம். அதுபோன்று நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் முன்பு பெற்றிருக்கின்ற, இந்த முன்னதாக பெற்றிருக்கிற இந்த ரட்சிப்பை இழந்து போகாதபடிக்கு பாதுகாத்துக் கொண்டு தேவனிடத்திலே தொடர்ந்து ஜெபித்து தேவனாகிய கர்த்தருக்குள்ளாக ஜீவிக்கப்படும் பொழுது, தேவனாகிய கர்த்தருக்குள்ளாகவே நாம் வாழப்படும் பொழுது அவருடைய சத்தியத்தையும் அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய நீதியின் காரியத்தையும் நாம் பின்பற்றப்படும் பொழுது இங்கே 85 சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற அனைத்து விதமான வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து நமக்கு நேரிடும், நாம் ஆசீர்வாதமாய் இருப்போமாக. 12 வசனத்தை நாம் பார்க்கிறோம், கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், அன்பான தேவஜன மக்களே, தேவன் நன்மையானதை நமக்கு தர காத்திருக்கிறார். நாம் அதை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுள்ள பாத்திரமா இருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆயினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி பற்றலா இருக்கிறோம் என்பதை சிந்தித்து கர்த்தருக்குள்ளாக நாம் திரும்புவோம். தேவனாகிய கர்த்தருக்குள்ளாக நாம் ஜீவிப்போம். தேவனாகிய கர்த்தருடைய நீதியின் வழியிலே நாம் கடந்து செல்வோம். தேவன் சகல காரியங்களிலும் நம்மை ஆசீர்வதிப்பதாக. தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாயிருக்கிற நாம் இந்த 85 சங்கீதம் போதிக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையிலே அவைகளை கடைபிடித்து அவைகளுக்குள்ளாக நாம் கடந்து போகக்கூடியவர்களாய் இருப்போமாக. அல்லேலூயா, ஆமீன். நாம் இப்பொழுது பரிசுத்த ஆவியினாலே ஒன்று கூடி முழங்கால் படியிட்டு இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ரபோ ஷபனு பிரபர பரி பிரபனு பரபாலி பிரபர 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 பாலி பிரபர பல பர பரபா ரபோலி கரு 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 ரபோலி கரு 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 பிரபர பிரபர பாலி பிரபர பரபா ரோடியோ 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 ஆவியானவரே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். துணையாளரே துதிக்கிறோம், தூயவரே துதிக்கிறோம், அன்பு நிறைந்தவரே துதிக்கிறோம், இரக்கத்தின் தேவனே துதிக்கிற வாடி பேரே பில பொறி பில பொற பல பரபா ரோடியோ ஓடி 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 உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்த பண்ணாமல் தீமையின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. ஹல்லேலூயா.